நீங்கள் சிலுவை அண்டையில் நின்றிருந்திருப்பீர்களானால் இயேசுவின் கரங்கள் மற்றும் பாதங்களினூடாக ஆணிகள் கடாவப்பட்டு இறங்கும் ஓசையை நீங்கள் கேட்டிருக்க கூடும். அவரது இரு பக்கங்களிலும் இரு குற்றவாளிகள் சிலுவையில் அறையப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மேலும் இவன் யூதருடைய ராஜா என்று பொறிக்கப்பட்ட எழுத்துக்களையும் அவரது தலைக்கு மேலாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இயேசு 6 மணி நேரம் அளவாக சிலுவையில் தொங்கினார். அந்த நேரத்தில் நிகழ்ந்தவை வேதாகம கதையின் இதயம் போன்ற அதன் மைய பகுதிக்கு நம்மை கொண்டு செல்கின்றன. லூக்கா 23 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இயேசு மரித்ததான அந்த நாள் மனித வரலாற்றிலேயே மிகவும் இருண்டதொரு நாள். இருப்பினும் இரட்சிப்புக்கேதுவான தேவனின் திட்டம் நிறைவேற்றி முடிக்கப்பட்டதும் இந்நாள்தான். சிலுவையிலே நமது பாவம் அதன் முழு பயங்கரத்தையும் மற்றும் அதன் மிக கோரமான முகத்தையும் காட்டுவதை எட்டியது. தேவனுடைய கட்டளைகளை எல்லாம் மீறிவிட்டு இப்பொழுது நாம் தேவகுமாரனை சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறோம். மனித வரலாற்றிலேயே தேவனுடைய நியாய தீர்ப்பு விழுந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் எப்பொழுதாவது இருந்திருக்குமானால் அது இதுதான். ஆனால் இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று கதறி கூப்பிட்டார். தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த நாளில் வரும் என்று கிறிஸ்து அறிந்திருந்தார். ஆனால் அவர் அதை அவர்கள் மேல் விழவிடாதேயும், அது என்மேல் விழட்டும், என்மேல் மட்டுமே விழட்டும், அவர்களது பாவத்தின் மீதான உமது நியாய தீர்ப்பின் இடித்தாங்கியாக நான் இருக்கட்டும் என்று சொன்னார். பூமியின் மீது சாபம் விழுந்தபோது அது ஆதாமின் மேல் விழாமல் தேவன் தடுத்து காத்ததைப் போலவே சிலுவையை சூழ்ந்து நின்றிருந்தவர்களை அவர்களுடைய மற்றும் நம்முடைய பாவங்களுக்கான நியாய தீர்ப்பு இயேசுவின் மேல் விழுந்த இந்த தருணத்திலும் தேவன் தடுத்து காப்பாற்றினார். இதுதான் சுவிசேஷத்தின் மைய பகுதியாகும். நமது பாவங்களுக்காக இயேசு தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு கீழாக நின்றார். தண்டனையை நம்மை விட்டு திசை திருப்ப அவர் பிதாவை நோக்கி கூப்பிட்டு அந்த தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டார். அப்படிதான் மன்னிப்பு கடந்து வருகிறது. இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜபித்த போது அவர் ஜபத்திற்குள் அவரை குற்றஞ்சாட்டிய ஆசாரியர்களும், அவரை பரிகசித்த கூட்டத்தாரும், மற்றும் அவரை சிலுவையில் அறைந்த போர் சேவர்களும் அடங்கியிருந்தனர். அவரை தனியே விட்டுவிட்டு ஓடிப்போன சீஷர்களும், அவருக்காக காத்திருந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளும் கூட அவரது ஜபத்திற்குள் அடங்கியிருந்தனர். இயேசுவின் ஜபம் அவரிடத்தில் வருகிறதான ஒவ்வொரு நபருடைய பாவத்தையும் மூடுகிறதாயிருந்தது. அவரை சிலுவையில் ஆணிகளால் அறைந்தவர்களின் பாவங்களையே அவருடைய ஜபம் மூடக்கூடுமானால் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் கூட மூடுவதற்கு அது போதுமானதாயிருக்கிறது. இயேசுவிடமிருந்து சில அடிகளுக்கு அப்பால் தன் வாழ்க்கையை துயரமானதொரு விதத்தில் வீணடித்துவிட்ட ஒரு மனிதர் இருந்தார். குற்றங்களால் நிறைந்த வாழ்வையே தன் வாழ்க்கையை முறையாக கொண்டிருந்த அவர் மனித நியாய தீர்ப்பை அடைந்து இப்பொழுது அதற்கான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். விரைவிலேயே மரணம் அவரது பாடுகளிலிருந்து அவரை விடுவித்து விடும். ஆனால் அதன் பின்பு அவர் தேவ பிரசனத்திற்குள் பிரவேசித்து தேவ நீதியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அவரது நிலைமை நம்பிக்கையற்ற ஒன்றாக காணப்பட்டது. இம்மனிதர் இயேசுவை குறித்து அதிகம் அறிந்திருக்கவில்லை. சிறிது நேரத்துக்கு முன்புதான் அவர் மற்றொரு குற்றவாளியுடன் சேர்ந்து கொண்டு இயேசுவின் கூற்றுகளை எல்லாம் பரியாசம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் மரணம் நெருங்கி வர வர ஏதோ மாற்றம் உண்டாயிற்று. ஒரு பாவி தேவ சமூகத்திற்குள் பிரவேசிப்பது எப்படிப்பட்டதாயிருக்கும் என்பதை பற்றிய ஒரு புதிய உணர்வை அடைகிறவராக அவர் காணப்பட்டார். இனிமேலும் இயேசுவை பரியாசம் செய்து கொண்டிருப்பது சரியானதாக அவருக்கு தோன்றவில்லை. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் தன்னை சிலுவையில் ஆணிகளால் அறைந்தவர்கள் மன்னிக்கப்படும்படியாக ஜெபித்தார். ஒருவேளை அம்மனிதர் இயேசுவால் இந்த போர் சேவகர்களை மன்னிக்க கூடுமானால் அவரால் என்னையும் மன்னிக்க கூடும் என்று நினைத்திருப்பார். ஆகவே அவர் இயேசுவிடமாய் திரும்பி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்னார். அதற்கு இயேசு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று பதிலளித்தார். பரதீசு, இம்மனிதரின் வாழ்க்கையே அழிவுக்கேதுவான தீர்மானங்களின் ஒரு தொடராயிருந்தது. ஆனால் இயேசு நித்திய சந்தோஷத்திற்குரிய ஒரு வாழ்வுக்குள் மரணத்தின் வழியாகவே உடனடியாக இடமாற்றம் செய்வதாக அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த நாள் முடிவடைவதற்குள் இயேசு அவரை தேவ சமூகத்திற்குள் நடத்தி செல்வார். உலகம் ஒரு பொருட்டாகவே கருதாத இம்மனிதர் திடீரென்று ஒரு மனித பிறவி தன் வாழ்நாளில் அறிந்திராத மிகப்பெரிய சந்தோஷத்திற்குள் இயேசுவின் காரணமாக பிரவேசிக்கப் போகிறதை கண்டார். இந்த மனிதரின் கதை வாழ்க்கையில் எவ்வளவு தாமதமாயினும் விசுவாசத்திலும் மனந்திரும்புதலிலும் தமிழத்தில் திரும்பும் எந்த ஒரு நபருக்கும் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடியது என்ன என்பதை குறித்த பிரமிக்கத்தக்கதொரு உதாரணம். பரலோகம் இயேசுவின் இல்லம். அவர் அதன் திறவுகோள்களை வைத்திருக்கிறார். மனம் திரும்புதலோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் திரும்புகிறவர்கள் என்னதான் செய்திருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் அந்த இல்லத்தை அவர் திறந்து விடுகிறார். இயேசு காலை 9 மணி அளவில் சிலுவையில் அறையப்பட்டார். அவரது பாடுகளின் முதல் 3 மணி நேரங்களின் போது அவர் தமது எதிரிகளுக்காக ஜெபித்து விசுவாசத்தில் தம்மை அணுகிய ஒரு குற்றவாளியின் ஜெபத்திற்கு பதிலளித்தார். பின்பு நண்பகல் வேளையில் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. மேலும் அதை அடுத்த 3 மணி நேரங்களுக்கு கிறிஸ்து தமது பாடுகளின் கொடுமையான பகுதிக்குள் பிரவேசித்தார். அந்த அந்தகாரத்தில் நிகழ்ந்தவை என்ன என்பது நாம் புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டது. ஆனால் தேவன் நமக்கு கூறியிருப்பவை காரணமாக நாம் அறிந்திருக்கிற சில காரியங்கள் உள்ளன. இயேசு சிலுவையில் மரித்தபோது நமது பாவங்களை சுமந்தார். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இயேசு தம்முடைய மரணத்திற்குள் உங்களது பாவங்களை சுமந்தார். அது நிமித்தம் நீங்கள் அவற்றை உங்களது மரணத்திற்குள் சுமந்து செல்ல மாட்டீர்கள். நம் பாவங்களை சுமந்து கொண்டார் என்பதற்கு நம் மேல் வரவேண்டிய தண்டனையை இயேசு சுமந்தார் என்பது பொருள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நரகத்தின் முழு கொடுமையையும் இயேசு சிலுவையில் சகித்தார். அவர் அடர்ந்த காரிருளில் பிசாசின் வல்லமைகளால் சூழப்பட்டு தன் சுய நினைவோடு பாடுகளை அனுபவித்தார். அவர் பாவத்தின் குற்றத்தை சுமந்து தேவ கோபாக்கினியை தம்மேல் இழுத்து கொண்டு, இவை அனைத்தோடும் கூட பிதாவின் அன்பு என்கிற ஆறுதலிலிருந்து பிரிக்கப்பட்டவராய் தன்னந்தனியே இவற்றையெல்லாம் சகித்தார். நரகம் என்று ஒன்று மெய்யாகவே இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி மக்கள் அடிக்கடி பேசுவது உண்டு. நரகம் சிலுவையைப் போலவே அவ்வளவு நிஜமானது. கிறிஸ்து காரிருளில் நரகத்தின் முழு பரிமாணத்திற்குள்ளும் பிரவேசித்தார். நரகம் என்பது எப்படிப்பட்டது என்று நீங்கள் ஒருபோதும் அறியாதிருக்கும் பொருட்டே அவர் இதை செய்தார். தமது பாடுகளின் ஆழத்தில் இயேசு மிகுந்த சத்தமிட்டு, என் தேவனே, ஏனெனை கைவிட்டீர் என்று கூப்பிட்டார். இந்த துயரத்தின் ஆழத்தை எந்த வார்த்தைகளாலும் விவரிக்கவே முடியாது. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் எப்பொழுதுமே ஒரே ஜீவனையும் ஒரே அன்பையும் ஒரே நோக்கத்தையும் ஒரே சித்தத்தையும் பகிர்ந்து வந்தார்கள். ஆனால் தேவகுமாரன் நம்முடைய பாவங்களை சுமக்கிறவராக ஆனபோது பிதாவினுடைய அன்பின் ஆறுதல்கள் அவருக்கு எட்டாத தொலைவுக்கு சென்று விட்டன. அவர் முற்றிலும் தனிமையாக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் அவை இரண்டினாலும் புறக்கணிக்கப்பட்டவராக தொங்கினார். 3 மணி நேரங்களுக்கு பிறகு இயேசுவின் மீது ஊற்றப்பட்ட நியாய தீர்ப்பு நிறைவேறி தீர்ந்தது. நீதி திருப்தி செய்யப்பட்டது. இயேசு முடிந்தது என்று ஜெயமாய் முழங்கினார். இயேசு முடிந்தது என்று ஜெயமாய் முழங்கினார். நமது பாவங்களுக்கான தேவனின் நீதியுள்ள நியாயத்தீர்ப்பு இயேசுவின் மேல் விழுந்தது. அவர் அதை உறிஞ்சி கொண்டார். அவர் அதை தம்மேல் வடிந்தோட விட்டார். அவர் அதை முற்றிலுமாய் வெளியேற்றி தம்மேல் வாங்கி கொண்டார். நரகமானது இயேசுவை விசுவாசிப்போர் யாவருக்காகவும் அவர் மேல் தானே எரிந்து கருகி போனது. நமது பாவங்களுக்காக தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்ததன் மூலம் மன்னிப்பை வெளியாக்கி பரதீசை திறந்ததினால் செய்யும்படியாக பிதா தமக்கு அளித்திருந்த அனைத்தையும் இயேசு செய்து முடித்து விட்டார். யுத்தம் முடிந்துவிட்டது, ஜெயங்கொள்ளுதலும் நிகழ்ந்து விட்டது. மீதம் இருப்பதெல்லாம் இயேசு தமது ஜீவனை ஒப்பு கொடுக்க வேண்டியது மட்டுமே. அவர் மகாசத்தமாய் கூப்பிட்டு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். யாரேனும் மரிக்கும் போது அவர்களது பலன் குன்றி விடுகிறது மற்றும் அவர்களது குரல் பலவீனமாகி விடுகிறது. மரிக்கும் தருவாயில் யாருமே மகாசத்தமாய் பேசுவதில்லை. ஆனால் இயேசு பேசினார். இயேசு மரணத்தை கண்டு கலங்கிவிடவில்லை. அவர், ஒருவனும் அதை, என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். கிறிஸ்துவின் ஜீவன் எடுக்கப்படவில்லை, மாறாக அது கொடுக்கப்பட்டது. அவர் தம்மைத்தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். மரணத்தை குறித்து நாம் அனைவரும் நடந்து கடக்க வேண்டியதொரு காரிருளின் பள்ளத்தாக்குகள் பயமுறுத்தும் இடங்களாகும். அதிலும் குறிப்பாக எதிரிகள் அங்கே பதுங்கியிருப்பார்கள் ஆனால் சொல்லவே வேண்டாம். ஆனால் கிறிஸ்து மரண பள்ளத்தாக்கினூடே கடந்து சென்று எதிரிகளையெல்லாம் அப்புறப்படுத்தியிருக்கிறார். இன்றளவும் கூட மரணம் ஓர் இருண்ட இடம்தான். ஆனால் இயேசுவுக்கு சொந்தமான அனைவருக்குமே அது பாதுகாப்பான இடம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உங்களது மரண தருவாய் நெருங்கும் போது இயேசுவுடன் இணைந்து, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியும். நீங்கள் பிதாவின் கைகளில் பாதுகாப்பாக இருப்பீர்கள். மரணமானது உணர்வற்ற நிலைக்கோ ஒரு மிக நீண்ட ஆயத்தமாகுதலின் காலப்பகுதிக்கோ நடத்தி செல்லாது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இந்த தேகத்தை விட்டு குடிபோவது என்பது கர்த்தரிடத்தில் குடியிருப்பதாகும். அநேக மக்கள் தேவன் தங்களுக்கு எதிராயிருக்கிறார் என்ற உணர்வுடனேயே வாழ்க்கையை கடந்து செல்கிறார்கள். ஆனால் இங்கே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. அது, பிதாவை உங்களில் அன்பு கூற செய்யும் பொருட்டு இயேசு இந்த உலகிற்குள் வந்து சிலுவையில் மரிக்கவில்லை என்பதே ஆகும். பிதா உங்களில் அன்பு கூறுகிற காரணத்தால் அவர் இந்த உலகிற்குள் வந்து சிலுவையிலே மரித்தார். உங்கள் மீதான தேவனுடைய அன்பின் அளவை அறியும் ஒரு வழி எதுவெனில், உங்கள் வாழ்வின் சந்தோஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் பட்டியலிட்டு பார்ப்பதாகும். எனவே நீங்கள் நல் ஆரோக்கியம் உடையவராய், உங்களை நேசிக்கும் மக்கள் மத்தியில் வசித்து, நீங்கள் சந்தோஷமாய் செய்கிறதான வேலையும் உங்களுக்கு இருந்தால், இந்த வெகுமதிகள் யாவும் தேவனுடைய அன்பின் அடையாளங்கள் என்று இவற்றிலெல்லாம் நீங்கள் களி கூறலாம். ஆனால் ஒருவேளை அந்த சிறப்பான வேலையை நீங்கள் இழந்துவிட்டால், அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரேனும் சுகவீனமாகிவிட்டால், அல்லது நீங்கள் நேசிக்கும் நபர் உங்கள் மீது பிடிப்பை இழந்துவிட்டால், பிறகு எவ்வாறு நீங்கள் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று அறிந்து கொள்வீர்கள்? நீங்கள் உங்களது அனுபவங்களிலிருந்து தேவனுடைய அன்பை உணர முயற்சி செய்தால் நீங்கள் எப்பொழுதுமே குழப்பத்தில் தான் இருப்பீர்கள். ஆசீர்வாதங்கள் வரும்போது தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று எண்ணுவீர்கள். கஷ்டங்கள் வரும்போது அவர் உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறார் என்று உணர்வீர்கள். அத்துடன் அவரது அன்பை குறித்த உணர்வை, அது உங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படும் போது, நீங்கள் இழந்து விடுவீர்கள். வீழ்ந்து போன இந்த உலகத்தில் உங்களது வாழ்க்கை அனுபவங்கள் எப்பொழுதுமே குழப்புகிறவையாகத்தான் இருக்கும். அதற்காகத்தான் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். இந்த உலகில் உங்களது வாழ்க்கை அனுபவங்கள் மூலம் நீங்கள் தேவனுடைய அன்பை அளவிடுவீர்களானால் தேவன் உங்களை அன்பு செய்கிறார் என்கிற நிச்சயமான முடிவிற்கு வர உங்களால் ஒருபோதும் முடியாது. தேவன் உங்களை அன்பு செய்கிறார் என்பதை நீங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்ளக்கூடிய வழி இதோ. அவர் உங்களுக்காக தமது குமாரனை கொடுத்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். ஆதி காலத்திலிருந்தே தேவன் செய்ய திட்டமிட்ட ஒவ்வொன்றும் சிலுவையில் நிறைவேற்றப்பட்டது. இயேசு நம் பாவத்தை சுமந்தார், நமக்கான நரகத்தை சகித்தார், மேலும் அவர் பிதாவினால் கைவிடப்பட்டார். தமது பாடுகளின் மூலமாக அவர் நமக்கான மன்னிப்பை பெற்று தந்தார், நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கினார், பரலோகத்திற்குள் நாம் நுழைவதை உறுதிப்படுத்தினார். நீங்கள் எப்பொழுதாவது உங்கள் மீதான தேவனுடைய அன்பை குறித்து சந்தேகம் கொள்கிறவராக காணப்பட்டால் சிலுவை நோக்கி பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.